அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. ஆகஸ்ட் மாதம் 24 திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கத்தில் இலங்கை நாடாளுமன்றத்திற்கான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியலில் நியமிக்கப்பட வேண்டிய இருவரை அந்த கட்சி அறிவித்திருப்பது குறித்த செய்தி, இந்த நியமனங்களை விமர்சித்திருக்கும் சுரேஷ் பிரேமச்சந்திரனின் கருத்துக்கள்,
எல்லோரும் சேர்ந்து விதை விதைக்கின்ற பொழுது அறுவடையை மாத்திரம் தமிழ் கட்சி செய்து கொண்டு போவது என்பது ஆரோக்கியமான அரசியலுக்கும் நல்லதல்ல, ஒரு கூட்டமைப்பு தத்துவங்களுக்கும் நல்லதல்ல. ஆனால் இதனை மிகவும் வெட்டத்தனமாக தமிழ் கட்சி தொடர்ந்து செய்கிறது என்பதுதான் உங்களுடைய.
இதற்கு சம்பந்தரின் பதில்,
அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரித்துண்டு, அதை பற்றி நான் எதுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அடிப்படையில் நாங்கள் முடிவுகள் எடுத்தோம் என்றதை உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கின்றோம், மக்கள் இதை அறிந்து கொள்வார்கள்.
பாரிய ஊழல் மோசடிகள் குறித்து ஆராயும் விசேஷ ஜனாதிபதி ஆணைக்குழு முன்பு முன்னாள் பாதுகாப்பு செயலர் கோட்டாபய ராஜபக்ஷ வாக்குமூலம் அளித்திருப்பது குறித்த செய்தி, நிறைவாக விளையாட்டரங்கம் ஆகியவற்றை கேட்கலாம்.
செய்தி அறிக்கை வாசிப்பவர்கள் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் சார்ஸ் பீட்டர்.
ஜெர்மனியில் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களின் குடியிருப்பு ஒன்றிற்கு வெளியே வன்முறையுடன் கூடிய எதிர்ப்புகள் வெட்கக்கேடானது என ஜெர்மன் அதிபர் ஆங்கேலா மெர்க்கல் கண்டித்துள்ளார். கிழக்கு நகரான ஹேட்டினோவில் உள்ள அகதிகளின் தற்காலிக தங்குமிடத்திற்கு எதிராக பல நாட்களாக மேற்கொண்டு வரும் ஆர்ப்பாட்டத்தின் போது பாட்டில்கள் மற்றும் பட்டாசுகளை கொளுத்தி வலதுசாரி கடும்போக்குவாதிகள் வீசியிருந்தனர். இதில் 30 அதிகமான பாதுகாப்பு படையினர் காயங்களுக்கு உள்ளாகினர். வலதுசாரி கடும்போக்குவாதிகள் மற்றும் நாஜிகளின் கொள்கைகளை பின்பற்றுபவர்களும் பொறுப்பை பரப்ப முயற்சித்த முறை சகிக்க முடியாத வெறுப்பை பரப்ப முயற்சித்த முறை சகிக்க முடியாதிருந்தது என ஜெர்மன் அதிபரின் பேச்சாளர் தெரிவித்தார்.
Und schließlich möchte ich Ihnen im Namen der Bundeskanzlerin einige Worte zu dem sagen, was ich in den vergangenen Tagen und Nächten.
இந்த வருடத்தில் 800,000 மக்கள் ஜெர்மனியில் அகதி தஞ்சம் கோருவார்கள் என ஜெர்மன் அரசாங்கம் எதிர்வு கூறுவதுடன் இது தொடர்பில் மேலும் செயற்படுமாறு தமது ஐரோப்பிய ஒன்றிய பங்காளிகளை வலியுறுத்தியுள்ளது.
நியூயார்க் பங்குச்சந்தையில் இன்று திங்கட்கிழமை வர்த்தக நடவடிக்கைகள் ஆரம்பித்த சில நிமிடங்களின் பின்னர் பங்கு விலைகள் கடுமையாக வீழ்ச்சியடைந்தன. அதன் பிரதான பங்கு விலை சுற்றினான டோவ் ஜோன்ஸ் இண்டஸ்ட்ரியல் அவரேஜில் 5% அதிகமான சரிவு பதிவாகியது. முன்னதாக ஐரோப்பா மற்றும் ஆசியாவிலுள்ள பங்குச்சந்தைகளிலும் பாரிய வீழ்ச்சி காணப்பட்டன. சீன பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தளர்வு இதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என கருதப்படுகிறது. லண்டன், பாரிஸ் மற்றும் ஃபிராங்க்ஃபர்ட் பங்குச்சந்தைகளில் 6% கடுமையான சரிவு பதிவாகியிருந்தன. சங்காயின் பிரதான சுட்டெண் 8% வரை குறைந்த நிலையில் இன்றைய வர்த்தகம் முடிவுற்றிருக்கிறது. இன்றைய தினத்தை கருப்பு திங்கள் என சீன ஊடகங்கள் அழைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
கடந்த வார இறுதியில் கிரேக்கத்திலிருந்து மெசடோனியாவினுள் புகுந்த குடியேறிகள் தற்போது சேர்பியாவுடாக தமது பயணத்தை தொடர்கின்றனர். ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் நுழைவாயிலாக ஹங்கரி இருக்குமென எண்ணும் அநேகமான அவர்கள் பஸ்கள் மற்றும் ரயில்களில் தாம் பயணிப்பதற்கு இடம் கிடைக்கும் வரை சிறுவர்களையும் சுமந்து கொண்டு நடக்கின்றனர். கடந்த 24 மணித்தியாலங்களில் மட்டும் சேர்பியாவில் தெற்கு நகரம் ஒன்றில் 8,000 குடியேறிகள் தம்மை பதிவு செய்துள்ளதாக செஞ்சிலுவை சங்க அதிகாரியொருவர் தெரிவித்தார்.
தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் கடந்த திங்கட்கிழமை நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் பெரிய முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை என்று அந்நாட்டு காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமராக்கள் உடைக்கப்பட்டிருந்தது உட்பட பல்வேறு வகையான பிரச்சினைகளை தாங்கள் இந்த விசாரணைகளில் எதிர்கொள்வதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ராவன் வழிபாட்டு தளத்தில் நடந்த இந்த குண்டுவெடிப்பில் 20 கொல்லப்பட்டனர், மேலும் 120 காயமடைந்தனர். நகரிலுள்ள பாதுகாப்பு கமராக்களில் 1/4 மட்டுமே முறையாக செயற்படுவதாக காவல்துறை தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தின் பின்னர் வெளியான காணொலிகளில் பிரதான சந்தேக நபர் குண்டுவெடித்த இடத்தில் பையொன்றை விட்டுவிட்டு விலகிச் செல்லும் காட்சிகள் காண கிடைத்துள்ளன. ஆனால் சந்தேக நபர் மோட்டார் சைக்கிளில் சிறிது நேரம் சென்றதன் பின்னர் அவர் அங்கு எங்கு சென்றார் என்பதை காவல்துறையினரால் அறிய முடியவில்லை.
கிரேக்கத்தில் அலெக்சிஸ் சிப்ராஸ் கடந்த வாரம் பிரதமர் பதவியிலிருந்து விலகியதை தொடர்ந்து அங்கு அரசாங்கம் அமைப்பதற்கு தேவையான கூட்டணியை தங்களால் உருவாக்க முடியாமல் போய்விட்டதாக பழமைவாத எதிர்க்கட்சியான புதிய ஜனநாயக கட்சி ஒப்புக்கொண்டுள்ளது.
சிரியாவின் முக்கிய கலாச்சார பொக்கிஷங்களில் ஒன்றாக கருதப்படும் பழம்பெரும் நகரமான பல்மேராவில் உள்ள ஃபால்ஷமின் பழங்கால கோவிலை இஸ்லாமிய அரசு ஆயுததாரிகள் வெடிகள் வைத்து தகர்த்து அழித்துவிட்டதாக சிரிய அதிகாரிகள் கூறியுள்ளனர். 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடத்தை சுற்றி வெடிப்பொருட்கள் வைத்திருந்த ஜிகாதிகள் அதனை வெடிக்க செய்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.
இன்றைய செய்தியரங்கத்தில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கை நாடாளுமன்றத்திற்கான தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியலில் நியமிக்கப்பட வேண்டிய இருவரை அந்த கட்சி இன்று அறிவித்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம்.
இலங்கை தமிழ் அரசு கட்சியின் சார்பிலான 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான முடிவுகளையும் பரிந்துரைகளையும் இலங்கை தமிழ் அரசு கட்சியின் செயலாளர் துரை ராஜசிங்கம் இன்று காலை தேர்தல் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளார். இதன் பிரகாரம் திருகோணமலையைச் சேர்ந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியின் உபதலைவர்களில் ஒருவருமான துரை ரத்னசிங்கத்தின் பெயர் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதுடன் மற்றும் ஒருவரான வன்னி பிரதேசத்தைச் சேர்ந்த சாந்தினி சிறிஸ்காந்தராசாவின் பெயரும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழரசு கட்சிக்கான 2 தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் பல்வேறு தரப்பட்ட சந்திப்புகள் மற்றும் ஆலோசனைகளை அடுத்தே இறுதி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார்.
தேசிய பட்டியல் சம்பந்தமாக கடந்த 5 நாட்களாக நாம் ஆயிரக்கணக்கான பொதுமக்களை சந்தித்திருக்கின்றோம். அவர்கள் வந்து எங்களை சந்தித்திருக்கின்றார்கள். எல்லா மாவட்டங்களிலிருந்தும் எமது கட்சியினுடைய தலைவர் திரு சேனாதிராஜ் அவர்களை சந்தித்திருக்கின்றார்கள், என்னை சந்தித்திருக்கின்றார்கள், பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் கடந்த 2 நாட்களாக இந்த விடயம் சம்பந்தமாக அவருடைய பலவிதமான கோரிக்கைகளை பல்வேறு மாவட்டங்கள் வந்த கோரிக்கைகளை நாங்கள் பரிசீலித்து வந்திருக்கின்றோம். அந்த முடிவுகளின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன
எனவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை கிழக்கு மாகாண சபையைச் சேர்ந்த 5 உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இவர்கள் தொடர்பான புதிய உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கையினை கிழக்கு மாகாண சபை மேற்கொண்டுள்ளது.
திருகோணமலை செய்தியாளர் ரத்னலிங்கம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் இன்றைய நியமனங்களை விமர்சித்திருப்பதாக செய்திகள் கூறுகின்றன. இது குறித்த செய்தியை தருகிறார் வவுனியா செய்தியாளர் மாணிக்க வாசகம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளவர்கள் தொடர்பான முடிவு என்பது தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முடிவல்ல என்றும் அது ஒருதலைப்பட்சமாக தமிழரசு கட்சியினால் எடுக்கப்பட்ட முடிவு என்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் இபிஆர் கட்சியின் தலைவருமாகிய சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பிபிசி தமிழோசையிடம் தெரிவித்தார்.
இது தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய முடிவு அல்ல. இந்த முடிவினை மேற்கொண்டது தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய சில நபர்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த 2 ஆசனங்களில் ஒன்றை தமிழர் கட்சியை விரும்பி ஒருவருக்கும் கொடுப்பதற்கும் 2வது ஆசனத்தை ஏனைய கட்சிகள் தாங்கள் விரும்புகின்ற ஒருவருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தது. அந்த கோரிக்கையின் பிரகாரம் 2-3 கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தைகளின் பொழுது தெரிவு செய்யப்பட வேண்டிய பெயர்களும் குறிப்பிடப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதனை பார்க்கலாம் என்று கூறியவர்கள் அந்த முடிவினை எடுக்கின்ற பொழுது தாங்களாகவே தீர்மானங்களை அல்லது முடிவினை எடுத்துக்கொண்டார்கள். அந்த முடிவினை தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய தமிழர்சி கட்சியை தவிர்ந்த ஏனைய கட்சிகள் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை தெரிவித்திருக்கின்றன. கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சகல கட்சியுமே கூட்டமைப்பினுடைய வெற்றிக்காக பாடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வெற்றிக்காக பாடுபட்ட அந்த நிலையில் ஒரு கட்சி மாத்திரம் இவற்றை எடுத்துக்கொள்வது என்பது மிக மிக ஒரு தவறான பிழையான ஒரு செயற்பாடு. அதனை தமிழ்ச்சி கட்சி பல தடவை செய்திருக்கின்றது. இந்த முறை மீண்டும் அதனை செய்திருக்கிறது. ஆகவே எல்லோரும் சேர்ந்து விதை விதைக்கின்ற பொழுது அறுவடையை மாத்திரம் தமிழ்ச்சி கட்சி செய்து கொண்டு போவது என்பது ஆரோக்கியமான அரசியலுக்கும் நல்லதல்ல, ஒரு கூட்டமைப்பு தத்துவங்களுக்கும் நல்லதல்ல. ஆனால் இதனை மிகவும் வெட்டத்தனமாக தமிழ்ச்சி கட்சி தொடர்ந்து செய்கிறது என்பதுதான் உள்ளுடைய
என்றார் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள். இந்த விடயம் தொடர்பாக விரிவானதொரு நேர்காணலுக்கு தற்போது தயாரில்லை என கூறிய அவர் 2 தினங்களில் இது பற்றி விரிவான அறிக்கை ஒன்றை தாங்கள் வெளியிடப் போவதாகவும் குறிப்பிட்டார்.
வவுனியா செய்தியாளர் மாணிக்கவாசகம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் இந்த நியமனங்கள் எதன் அடிப்படையில் என்ன அளவுகோல்களை பயன்படுத்தி இந்த தேர்வுகள் நடைபெற்றன என்று கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர் அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
நாங்கள் சில கொள்கைகளின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை எடுத்து நாங்கள் முதல்படியும் என்னவென்றால், ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்படவில்லை எந்த ஒரு மாவட்டத்திலும் இருந்தும். சாந்தி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் வன்னி மாவட்டத்தில் போட்டியிட்டவர், ஆக 300 வாக்குகளால் தோல்வி அடைந்தவர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடிய விருப்பு வாக்குகளை பெற்றவர். அவரும் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், உயர்ந்த அரசாங்க பதவியில் இருந்து இழப்பாரியவர், 25 வருடங்களாக அரசாங்க சேவையில் இருந்தவர், படித்த அனுபவம் பெற்ற ஒரு பெண். வேற எந்த மாவட்டத்திலும் அவர் வெற்றி அடைந்த அளவுக்கு வேற எந்த பெண்ணும் வெற்றி அடையவில்லை. அந்த காரணத்தின் நிமித்தம் ஒரு பெண்ணை நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினராக ஆக்குவதாக இருந்தால் அந்த இடம் அவருக்கு செல்ல வேண்டும் என்ற முடிவை நாங்கள் எடுத்தோம். அது சரியான முடிவு என்று நான் நினைக்கின்றேன். இரண்டாவது விடயம் என்னவென்றால், எந்த மாவட்டங்களில் எமது பிரதிநிதித்துவம் குறைவாக இருக்கின்றது. அவிதமாக குறைவாக இருப்பது திருவண்ணாமலையிலும் அம்பாறையிலும், வன்னியில் 4, யாழ்ப்பாணத்தில் 5, மட்டக்களப்பில் 3, ஆனால் திருமலையிலும் அம்பாறையிலும் 1. அதன்படியால் அந்த மாவட்டங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற கருத்து பரவலாக நிலவியது. திருவண்ணாமலை ஒரு முக்கியமான மாவட்டம் என்ற காரணத்தின் நிமித்தமும், நான் பல்வேறு கடமைகளின் நிமித்தம் எல்லா நேரங்களிலும் திருவண்ணாமலையில் இல்லாத ஒரு சூழல் இருப்பதனாலும் அதை திருமலைக்கு கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மற்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டார். அதுதான் நமது நிலைப்பாடு.
ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்ற கூட்டணி கட்சிகளில் ஒன்றான இபிஆர்எல்எஃப் கட்சியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கு அந்த பதவி கொடுக்கப்பட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் விடுக்கப்பட்டது. அதை வந்து கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் என்கின்ற முறையில் அவருக்கு கொடுத்திருக்கலாம் என்றும் ஒரு கருத்து நிலவுகிறது. அந்த கருத்தை வந்து நீங்கள் பரிசீலிக்கலையா?
ஆம், நாங்கள் பரிசீலித்தனாங்கள். அந்த கோரிக்கை எமக்கு முன்வைக்கப்பட்டது. இடத்திலும் அந்த கட்சியினுடைய செயலாளர் ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் துரதிருஷ்டவசமாக யாழ்ப்பாணத்து மாவட்டத்தில் எமது கட்சியின் சார்பில் 5 பேர் தெரிவு செய்யப்பட்டனர். 6வதாக ஒரு பாடசாலை அதிபர், அவராக 500-600 வாக்குகளால் தான் தெரிவு செய்யப்படவில்லை. அவரிடம் பார்க்க இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய தலைவர் திரு பிரேமச்சந்திரன் அவர்கள் குறைவான வாக்குகளை பெற்றிருந்த காரணத்தின் நிமித்தம் அந்த இடத்தை அந்த 6வதாக வந்தவருக்கு வழங்காமல் திரு பிரேமச்சந்திரனுக்கு வழங்குவதை பற்றி பலவிதமான கேள்விகள் எழுப்பப்பட்டன. மற்றது மாகாண ரீதியாக பார்க்கின்ற பொழுது வடமாகாணத்துக்கு ஒரு இடமும் கிழக்கு மாகாணத்துக்கு ஒரு இடமும் வழங்கப்படுவதாயிருந்தால் வடமாகாணத்தில் ஒரு பெண்ணுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டு ஒரு பெண் நியமிக்கப்பட்ட காரணத்தின் நிமித்தம் மற்ற நியமனத்தையும் வடமாகாணத்தில் உள்ள ஒருவருக்கு கொடுப்பது பொருத்தமில்லாமல் இருந்திருக்கும். அதை கிழக்கு மாகாணத்துக்கு கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய தேவை இருந்தது. அந்த காரணத்தின் நிமித்தம் அது அவருக்கு கொடுக்கப்படாமல் கிழக்கு மாகாணத்துக்கு வழங்கப்பட்டது. அது சரி என்று நான் கருதுகின்றேன்.
ஆனால் சிறிது நேரத்திற்கு முன்னர் பிபிசியிடம் பேசிய திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள், இது கூட்டமைப்பின் முடிவு அல்ல, தமிழரசு கட்சியின் முடிவுதான், எனவே அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அவருடைய கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரித்துண்டு. அதை பற்றி நான் எதுவும் கூற வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அடிப்படையில் நாங்கள் முடிவுகள் எடுத்தோம் என்றதை உங்களுக்கு நாங்கள் விளக்கி இருக்கின்றோம். மக்கள் இதை அறிந்து கொள்வார்கள். நன்றி, வணக்கம்.
தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தர். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
தமிழோசை நிகழ்ச்சி குறித்த கருத்துக்களை தபால் மூலம் அனுப்ப விரும்பும் இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்கிற முகவரிக்கும், இந்திய நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6013 அசோக் நகர் சென்னை 600-083 என்ற முகவரிக்கும் உள்ளூர் அஞ்சலிலேயே அனுப்பலாம். இது தவிர எமது இணையதளமான bbctamil.com மூலமும், ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், இன்ஸ்டாகிராம் மற்றும் யூடியூப் மூலமும் நேயர்கள் தங்கள் கருத்துக்களை அனுப்பலாம்.
இலங்கை கண்ணோட்டம் தொடர்கிறது. இலங்கையின் பாரிய ஊழல் மோசடிகள் குறித்து ஆராயும் விசேஷ ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷாவை அழைத்து அவரது வாக்குமூலத்தை இன்று பதிவு செய்திருக்கிறது. இது குறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே.எஸ். உதயகுமார்.
பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷவை அழைத்து வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்து கொண்டுள்ளது. ஆணைக்குழு விடுத்த உத்தரவொன்றுக்கமைய முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ இன்று ஆணைக்குழு முன் ஆஜரானார். அதன் பின்னர் சுமார் 5 மணித்தியாலத்துக்கும் மேலாக அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் ஸ்தாபிக்கப்பட்ட ரத்னா லங்கா எனும் பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றில் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் மோசடிகள் தொடர்பாக விசாரணையொன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விசாரணைக்கு அமையவே முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபே ராஜபக்சவை அழைத்து வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளது. விசாரணைகளின் பின்னர் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்க மறுத்தார் கோட்டாபே ராஜபக்ச. மீண்டும் விசாரணைகளுக்காக கோட்டாபே ராஜபக்ச அழைக்கப்படுவாரா என்பது குறித்து தெளிவாக எதுவும் குறிப்பிடப்படவில்லை. கடந்த ஜனவரி மாதம் மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்ட பின்னர் இந்த விசேட ஜனாதிபதி ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டது. மகிந்த ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய ஊழல் மோசடிகள் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு அதற்கு பொறுப்பு கூற வேண்டிய நபர்களை கண்டறிவதற்காகவே இந்த விசேட ஆணைக்குழு அமைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சமயம் நபர் ஒருவரை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் பிரதியமைச்சர் சரண குணவர்தனவை விளக்க மறியலில் வைக்குமாறு கம்பா மெஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த ராஜபக்ச ஆட்சி காலத்தில் பிரதியமைச்சராக செயற்பட்ட சரண குணவர்தனவை எதிர்வரும் 27 வரை விளக்க மறியலில் வைக்குமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார். இலங்கையின் ஊடகவியலாளர் பிரகீத் ஏக்நிலைகுர காணாமல் போன சம்பவம் குறித்து மேலும் 4 இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகுட காணாமல் போன சம்பவம் தொடர்பில் மேலும் 4 இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் என போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவன் குணசேகர தெரிவித்துள்ளார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட நால்வரும் ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
மாத்திவேதி பிரகீத் எக்னெலிகுட அத்துருதானியமே சித்திய சம்பந்தேன் போலீஸ்பதி கே நியோக மத அபராத பரீட்சண டிபார்ட்மெண்ட் விசின் விமர்சன சிதுக்கரணும்.
ஊடகவியலாளர் பிரகீத் எக்னெலிகுட காணாமல் போன சம்பவம் தொடர்பில் போலீஸ் மாதிபர் விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டார். இதையடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஏற்கனவே 3 போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் கைது செய்தனர். இது தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணையின் அடிப்படையில் ராணுவ லெப்டினன்ட் ஒருவரும் சார்ஜன்ட் ஒருவரும் கோப்ரல் ஒருவருமாக 4 விசாரணைக்கு அழைக்கப்பட்டதன் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் நாம் தொடர்ந்தும் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறோம்
என தெரிவித்த ருவன் குணசேகர, ஏற்கனவே கைது செய்யப்பட்ட 3 ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் ஒருவர் விடுதலை புலிகளின் முன்னாள் உறுப்பினர் எனவும் தெரிவித்தார்.
பிரகீத் எக்னெலிகுட காணாமல் போன விவகாரம் எதுவித சாட்சியமும் மற்ற நிலையிலேயே போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரின் விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக தொலைபேசிகள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது. இந்த தொலைபேசிகளில் போடப்பட்டிருந்த சிம் கார்டுகளின் தொடர்பு 1 காலத்தினுள் துண்டிக்கப்பட்டிருந்தது. அத்தோடு தரவுகளும் அளிக்கப்பட்டிருந்தன. இந்த தரவுகளை பெற நீண்ட காலம் எடுத்தமையே விசாரணைகள் தாமதமாக காரணமாக இருந்தது
என்று கூறிய போலீஸ் ஊடக பேச்சாளர் ருவான் குணசேகர, இவ்விவகாரம் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் மேலதிக தகவல்களை வழங்க முடியாத சூழ்நிலை இருப்பதாகவும் கூறினார்.
செய்தியை தொகுத்து தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். இலங்கையின் புதிய அரசின் 3 அமைச்சர்கள் இன்று பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது குறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் கே எஸ் உதயகுமார்.
புதிய அரசாங்கத்தின் 3 அமைச்சர்கள் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். மங்கள சமரவீர வெளிநாட்டு அமைச்சராகவும் விஜயதாச ராஜபக்ஷ நீதி அமைச்சராகவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன் சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டனர். DM சுவாமிநாதன் மீள்குடியேற்ற அமைச்சராக சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் அவசர வெளிநாட்டு பயணம் ஒன்றில் ஈடுபடவுள்ள காரணத்தினால் இந்த சத்தியப்பிரமாணம் இடம்பெற்றதாக ஜனாதிபதி செயலகம் தெரிவித்துள்ளது. ஏனைய அமைச்சர்கள் நாளைய தினம் பதவியேற்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் 4 அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது எதிர்க்கட்சியில் அமரவுள்ளதாக அறிவித்துள்ளனர். இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பொன்றின் போது தேசிய சுதந்திர முன்னணி, மக்கள் ஐக்கிய முன்னணி, ஜனநாயக சோசலிச கட்சி மற்றும் பிவித்துரு ஹெலவுருமே ஆகிய கட்சிகளின் தலைவர்கள் இதனை அறிவித்தனர். தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச கருத்துக்களை தெரிவித்த போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சியுடன் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு எடுத்துள்ள தீர்மானத்தை கண்டிப்பதாக தெரிவித்தார். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்காகவே மக்கள் வாக்குகளை வழங்கியதாக தெரிவித்த விமல் வீரவன்ச, ஐக்கிய தேசிய கட்சியுடன் கூட்டு சேர்வதன் மூலம் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புக்கு வாக்குகளை வழங்கிய மக்களின் எதிர்பார்ப்புகள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். எனவே தங்களுக்கு அரசாங்கத்தில் இணைய முடியாதென்று தெரிவித்த விமல் வீரவன்ச நாடாளுமன்றத்தில் பலம் வாய்ந்த எதிர்க்கட்சியாக செயற்பட உள்ளதாக தெரிவித்தார். பிவித்துரு ஹில உரிமை அமைப்பின் தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கமன்பில கருத்துக்களை தெரிவித்த போது,
ஸ்ரீலங்கா நிதாஸ் பக்ஷே ஆண்டுவை வலிகாபாவட்ட பத்கர கத்தம்
தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்றுக் கொடுப்பதற்காகவே ஐக்கிய தேசிய கட்சியுடன் தேசிய அரசாங்கம் ஒன்றை அமைப்பதற்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். மேற்குலக நாடுகளின் அழுத்தங்களுக்கு அமையவே இந்த சதித்திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார் உதயகமன் பில. எமது நாட்டுக்கு எதிராக போர்க்குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை பெற்றுக் கொடுப்பதன் மூலம் தேசிய பாதுகாப்பு பாரிய அச்சுறுத்தல்களுக்கு முகம் கொடுக்கும் என்றும் தெரிவித்தார் பிவித்துரு ஹில உரிமை அமைப்பின் தலைவர் உதயகமன் பில. ஜனநாயக சோசலிச கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வாசுதேவ நாணயக்கார கருத்துக்களை தெரிவித்த போது, ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் என்ற முறையில் தனக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி தேசிய அரசாங்கத்துக்கு எதிராக செயற்பட்டு வரும் அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை முடக்கி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியினால் நிராகரிக்கப்பட்ட தகவல் அறியும் சட்டம், 20வது அரசியல் திருத்த சட்டம் ஆகியவை நிறைவேற்றுவதற்கு நாம் அழுத்தங்களை கொடுப்போம் என்றும் தெரிவித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார்.
கொழும்பு செய்தியாளர் கே எஸ் உதயகுமார் வழங்கிய இந்த செய்தி குறிப்புடன் இலங்கை கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. அடுத்து பன்னாட்டுச் செய்தி ஒன்று. சிரியாவில் புராதன சின்னங்கள் அமைந்திருக்கும் பல்மெய்ரா நகரில் பழங்காலத்து கோயில் ஒன்றை ஐஎஸ் ஆயுத குழுவினர் வெடிவைத்து தகர்த்திருப்பதாக அந்நாட்டின் அதிகாரிகள் கூறியிருப்பது குறித்த செய்தியை ஏற்கனவே செய்தி அறிக்கையில் பார்த்தோம். கிரேக்க மற்றும் ரோம பேரரசு சின்னங்களின் எச்ச சுச்சங்களான இந்த உலக பாரம்பரிய சின்னத்தை கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக பாதுகாத்து வந்த முன்னணி தொல்லியல் நிபுணரையும் ஐஎஸ் அமைப்பினர் சில நாட்கள் முன்புதான் தலைவேற்றி கொண்டிருந்தனர். இந்த பின்னணியில் இதுகுறித்த மேலதிக பிபிசி விவரங்களை தமிழில் தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
பாலைவனத்தின் ஆபரணமாக விளங்கிய பல்மெய்ரா நகரத்திற்கு 4000 வருடத்தை தாண்டிய சரித்திரம் உண்டு. அந்த புராதன நகரத்தின் கட்டிடங்களில் அதிகம் முழுமையானதும் பிரபலமானதும் இந்த பால்ஷ்மின் கோவில். ஆனால் சிரியாவின் புராதன சின்னங்கள் பராமரிப்பு அமைப்பின் தலைவரான மௌமூன் அப்துல் கரீம் அக்கோயில் இஸ்லாமிய ஆயுததாரிகளால் தகர்க்கப்பட்டு விட்டது என்கிறார். கோயிலில் உள்ளிருந்தவை அழிக்கப்பட்டு சுற்றி நின்ற தூண்கள் உடைக்கப்பட்டு விட்டதாக அவர் தெரிவித்தார். பால்ஷ்மின் கோவிலின் ஆகப்பழைய பகுதிகள் கிபி 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டவையாகும்.
இரண்டாம் நூற்றாண்டின் முப்பகுதியைச் சேர்ந்த ரோம பேரரசு கோயில்களில் அழியாமல் இருந்த கோயில் ஒன்றையும் தற்போது இழந்திருக்கிறோம். சிரியாவிலும் வடக்கு இராக்கிலும் நூற்றுக்கணக்கான பழங்கால சின்னங்கள் சூறையாடப்படுகின்றன. புராதன பொருட்களை விற்று கிடைக்கும் பணத்தில் அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள் என்றார் சஃபக் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டேவிட் கில்.
கடந்த மே மாதம் முதல் இந்த கட்டிடம் ஐஎஸ் வசம் இருந்து வருகிறது. மோசமான விஷயங்கள் நடக்கும் என்று தாங்கள் சொன்னது நிஜமாகியுள்ளதாக அப்துல் கரீம் சொன்னார். இந்நகரில் 82 வயதான தொல்லியல் நிபுணர் காலித் அல் அசத்தை ஐஎஸ் ஆயுததாரிகள் கொன்ற சில நாட்களில் கோவில் இடிப்புச் செய்தி வந்துள்ளது. பாதுகாப்புக்காக வைக்கப்பட்டுள்ள பொக்கிஷங்களை காட்ட மறுத்ததால் காலித் கொலை செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது.
பிபிசி செய்திகளை தந்தவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, விளையாட்டரங்கம் தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இன்றைய விளையாட்டு அரங்கத்தில் முதலாவதாக டெஸ்ட் கிரிக்கெட் விளையாட்டிலிருந்தே இன்றுடன் ஓய்வு பெறும் இலங்கை அணியின் குமார் சங்கக்காராவின் பங்களிப்பு குறித்த ஒரு பார்வையும், பின்னர் அவருக்கு தூதர் பதவி அளிக்க இலங்கை அரசு முன்வந்துள்ள விவரங்களும், அதையடுத்து பீஜிங்கில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டிகள் குறித்த செய்திகளும் இடம்பெறுகின்றன. முதலாவதாக கிரிக்கெட் செய்திகள். இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் அந்த அணியின் ஒரு தூண் என்று கருதப்பட்டவருமான குமார் சங்கக்காரா டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெற்றுள்ளார். அவர் தனது டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கையில் இன்று பங்கேற்ற கடைசி டெஸ்ட் உட்பட மொத்தமாக 134 போட்டிகளில் ஆடியுள்ளார். அதில் அவர் 12,400 ஓட்டங்களை பெற்றுள்ளார். அவரது சராசரி ஓட்ட வீதம் 54.18 ஆகும். டெஸ்ட் கிரிக்கெட்டில் குமார் சங்கக்காரா 38 சதங்களையும் 52 அரை சதங்களையும் அடித்துள்ளார். டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் ஒரு இன்னிங்ஸில் அவர் அதிகபட்சமாக எடுத்த ஓட்டங்கள் 319.
வங்கதேச அணிக்கு எதிராக கடந்த ஆண்டு சிட்டகாங் நகரில் நடைபெற்ற இரண்டாவது டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸிலேயே அவர் முச்சதம் அடித்தார். எனினும் அந்த போட்டி எத்தரப்புக்கும் வெற்றியின்றி டிராவில் முடிந்தது. குமார் சங்கக்காராவின் டெஸ்ட் வாழ்க்கை இலங்கையிலேயே தொடங்கியது. கடந்த 2000 காலி மைதானத்தில் அவர் தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிராகவே தனது முதல் டெஸ்டில் விளையாடினார். சனத் ஜெயசூரிய தலைமையிலான அந்த போட்டியில் அவர் விக்கெட் கீப்பராகவும் இருந்தார். அந்த அறிமுக போட்டியின் முதல் இன்னிங்ஸில் அவர் 81 பந்துகளை எதிர்கொண்டு 23 ஓட்டங்களுக்கு ஆட்டமிழந்தார். நிக்கி போயே வீசிய பந்தில் அவர் LBW முறையில் ஆட்டமிழந்தார். ஆனால் அந்த போட்டியில் இலங்கை அணி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆட வேண்டிய தேவையே இல்லாமல் போனது. ஏனென்றால் ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 15 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் இலங்கை தென்னாப்பிரிக்காவை வெற்றி கொண்டது. இந்தியாவுக்கு எதிரான அவரது கடைசி டெஸ்ட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் 32 ஓட்டங்களும் இரண்டாவது இன்னிங்ஸில் 18 ஓட்டங்களும் மட்டுமே எடுத்தார். இருமுறையும் இந்தியாவின் ரவிச்சந்திரன் அஸ்வினின் பந்து வீச்சில் அவர் ஆட்டமிழந்தார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் குமார் சங்கக்கார 10 முறை இரட்டை சதமும் அடித்துள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் 20 ஓவர்களை கொண்ட கிரிக்கெட் போட்டியிலும் குமார் சங்கக்கார குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு சாதனைகளை படைத்திருந்தார். விக்கெட் கீப்பராக இருந்து 202 முறை எதிரணியின் ஆட்டக்காரர்களை அவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஆட்டமிழக்க செய்துள்ளார். ஒருநாள் போட்டிகளை பொறுத்தவரை 404 போட்டிகளில் விளையாடி 14,234 ஓட்டங்களை சங்கக்காரா பெற்றிருந்தார். அதில் அவர் அதிகபட்சமாக ஒரு ஆட்டத்தில் எடுத்த ஓட்டங்கள் 169. T20 கிரிக்கெட்டில் 56 போட்டிகளில் விளையாடியுள்ள அவர் அதில் சராசரியாக 31.40 ஓட்டங்கள் எனும் கணக்கில் 1,382 ஓட்டங்களை பெற்றிருந்தார். இதனிடையே இன்று டெஸ்ட் கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறும் குமார் சங்கக்காராவுக்கு தூதர் பதவி அளித்து கௌரவிக்க இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்வந்துள்ளார். இதுகுறித்த தகவல்களை தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
கிரிக்கெட் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெறும் இலங்கையின் முன்னணி கிரிக்கெட் வீரரான குமார் சங்கக்கார பிரிட்டனுக்கான இலங்கை தூதுவர் பதவியை ஏற்க வேண்டுமென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொழும்பு பி சரவணமுத்து மைதானத்தில் இந்தியாவுக்கு எதிராக இன்று நடந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் போது சங்கக்காராவுக்கு வாழ்த்து தெரிவிக்க அங்கு நேரில் வந்த ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த வேண்டுகோளை முன்வைத்தார்.
பிரித்தானியே ஸ்ரீலங்கா மகாகொமிசாரிஸ்வரே அவசியம் பத்தியும் பாரகன்னை கேளாயிட்டான்.
குமார் சங்கக்காரவுக்கு இலங்கை ஜனநாயக குடியரசின் மக்கள் சார்பில் ஒரு வேண்டுகோளை முன்வைக்க விரும்புகிறேன். அவர் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறும் இந்த சந்தர்ப்பத்தில் பிரிட்டனுக்கான தூதுவர் பதவியை அவர் ஏற்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாக இருக்கிறது. ஏனெனில் குமார் சங்கக்கார நாட்டிற்கு பெருமை சேர்த்த சர்வதேச வீரராக இருப்பதோடு இலங்கை வாழ் மக்களின் மனதை வெற்றி கொண்டவராகவும் இருக்கிறார். இதனால் அவர் எம் அனைவராலும் மதிக்கப்படும் கௌரவம் செலுத்தப்படும் நபராகவும் அவர் இருக்கிறார். எனது இந்த வேண்டுகோள் தொடர்பில் அவரது நிலைப்பாடு என்னவென்று எமக்கு தெரியாது. ஆனால் அவருக்கு இந்த பதவியை வழங்குவதில் நாம் பெருமிதம் கொள்கிறோம்
என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். எனினும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவின் இந்த வேண்டுகோள் தனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ள போதிலும் உடனடியாக முடிவு எடுக்க முடியாது என இதற்கு பதிலளித்து பேசிய குமார் சங்கக்கார தெரிவித்துள்ளார்.
கௌரவ ஜனாதிபதியின் வேண்டுகோளை நான் மதிக்கிறேன். இது தொடர்பில் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தவும் நான் எதிர்பார்த்துள்ளேன். இவ்வாறான பதவியை வகிப்பதற்கு சிறந்த அனுபவம் இருக்க வேண்டும். எனினும் இதில் எனக்கு போதிய அனுபவம் கிடையாது. எனவே ஜனாதிபதியுடன் கலந்தாலோசித்து ஒரு முடிவிற்கு வருவேன்
என்றார் குமார் சங்கக்கார.
அடுத்து பீஜிங்கில் நடைபெற்று வரும் உலக தடகள போட்டிகள் குறித்த சில செய்திகள். உலகின் மிகவும் வேகமான பெண்மணி எனும் பெருமையை ஜமைக்காவின் ஃப்ரேசர் பிரைஸ் பெற்றுள்ளார். பீஜிங்கில் நடைபெற்று வரும் உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகளில் இன்று இரவு நடைபெற்ற மகளிருக்கான 100 மீட்டர் ஓட்டப்போட்டியில் அவர் முதலிடத்தையும் இந்த பெருமையையும் பெற்றார். 100 மீட்டர் தூரத்தை அவர் 10.76 நொடிகளில் ஓடினார். இரண்டாவது இடம் நெதர்லாண்டின் டெஃபென் ஷிப்பர்ஸ்க்கு கிடைத்தது. அவரது நேரம் 10.81 நொடிகள். மூன்றாவது முறையாக உலக சாம்பியன் பட்டத்தை ஃப்ரேசர் பிரைஸ் வென்றுள்ளார். முன்னதாக 2009-2013 ஆண்டுகளிலும் அவர் அந்த பட்டத்தை வென்றிருந்தார். அவர் இரட்டை ஒலிம்பிக் சாம்பியனும் கூட. மூன்றாவது இடத்தை அமெரிக்காவின் டோரி போவி பெற்றார். ஆடவருக்கான 3000 மீட்டர் சீப் ஸ்டீப்புள் சேஸ் போட்டியில் கென்யாவின் இசைக்கில் கெம்போய் தங்கம் வென்றார். இரண்டாவது மற்றும் மூன்றாவது இடங்களும் கென்ய வீரர்களுக்கே சென்றன. மகளிருக்கான 10,000 மீட்டர் ஓட்டத்தில் கென்யாவின் விவியன் ஜெம்கேமோய் செரியூட் வென்றார். மகளிருக்கான முப்பாய்ச்சல் போட்டி அதாவது ட்ரிபிள் ஜம்பில் கொலம்பியாவின் கேத்ரின் இபாக்யூன் 14.90 மீட்டர்கள் தாண்டி தங்கப்பதக்கம் வென்றார். பீஜிங்கில் நடைபெற்று வரும் இந்த உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியின் மூன்றாவது நாள் முடிவில் பதக்கப்பட்டியலில் கென்யா முதலிடத்திலும் ஜமைக்கா இரண்டாவது இடத்திலும் உள்ளன. மூன்றாவது இடம் பிரிட்டன் மற்றும் வட அயர்லாந்து நாட்டு அணிகளுக்கு கிடைத்துள்ளன. போட்டிகள் நாளையும் தொடர்கின்றன.
விளையாட்டரங்கம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். அதுவரை எமது இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால பிபிசி தமிழோசை நிகழ்ச்சிகளையும் bbctamil.com என்கிற எமது இணையதளத்தில் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் நேயர்களே.